ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான போதகரையா, அவருடைய குடும்பத்தாரை இந்த திருச்சபையிலே அருமையான திருப்பணியுடைய காரராக பார்க்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போது வந்தாலும் என்னை அன்போடு ஏற்றுக்கொள்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரார்த்தனைகளில் எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபம் செய்வேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, என்னோடு எங்களோடு பேசும். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். நீரே எங்களை தூய ஆவினால் ஆட்கொண்டு சரியான தீர்மானம் செய்ய பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். மறுபடியும் இந்த ஆண்டிலே உங்களை காண ஆண்டவர் என கிருபை கொடுத்தார். கடந்த ஆண்டிலே உங்கள் மத்தியிலே வரும்போது நான் ஒரு பிரசங்கம் பண்ணினேன், என நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ரைட் டிசிஷன், சரியான தீர்மானம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு யோசுவாவின் புஸ்தகம் 5:13-15 வாக்கியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோசுவா 5:13-15 வாக்கியங்கள். இதிலே யோசுவாவினுடைய சில காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. யோசுவாவின் அழைப்பு வேறு, மோசேயின் அழைப்பு வேறு. மோசேயை ஆண்டவர் விடுவிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினார். ஆனால் யோசுவாவை கானானுக்குள் நுழைய வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை பங்கிட்டு அந்த நிலத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தினார். மோசேயை போல யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. மோசேயை போல ஆண்டவர் யோசுவா இடத்துல அதிகமாய் பேசினதில்லை. இரண்டு பேரும் ஒரே எஜமானுக்கு வேலை செய்தார்கள். ஆனால் இருவருடைய அழைப்பு வேறு, பயன்படுகிற விதம் வேறு. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தால் இன்னைக்கு உண்மையானவர்களை கண்டுபிடிப்பது மிக மிக அரிது. ஆண்டவர் எப்போதுமே ஜெராக்ஸ் காப்பிகளை பயன்படுத்துவதில்லை, இல்லையா? ஒரே ஊழியனை போல இன்னொரு ஊழியன் இருப்பதில்லை, ஒரே ஊழியனை போல இன்னொருவர் பேசுவதில்லை. ஆனால் எங்கள் தமிழகத்திலே பார்ப்பீர்கள் ஆனால் ஏராள ஜெராக்ஸ் காப்பிகள் அலைகிறது. ஏனென்றால் ஒருவரை போல இன்னொருவர் பேசுவார்கள். இங்கே யோசுவா ஒரு நல்ல ஒரு தலைவர். இந்த திருமறை பகுதிக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்கிறேன், The Discoveries of Joshua. டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் உங்களுக்கு அர்த்தம் நன்றாக தெரியும். நீங்கள் ஆங்கில மொழியை பேசுகிறவர்கள், உங்களை அதை நன்றாக புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஏற்கனவே ஒன்று இருந்ததை யோசுவா அறிந்து கொள்கிறார். இந்த டிஸ்கவரி என்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் பதம் ஒருவேளை கண்டுபிடித்தல் என்று சொல்ல முடியாது, கண்டு அறிதல் என்று சொல்லலாம். ஆகவே இங்கே யோசுவா 4 காரியங்களை கண்டறிந்தார். முதலாவது திருமறை பகுதியை வேகமாய் சொல்லி வேகமாய் செய்திக்கு நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே எரிகோவை பிடிக்க வருகிறார்கள். எரிகோவை வெற்றி கொள்வது தேவனுடைய திட்டம். அதுவே எரிகோவுக்கு வரும் பொழுது மோசே யோசுவாவோடு இல்லை. அதுவே யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற பொறுப்பு அவன் தலையிலே விழுகிறது. அந்த யோசுவா எரிகோவை பார்த்து கொண்டு இருக்கிறான். யோசுவா 6:1 சொல்கிறது, எரிகோ அடைக்கப்பட்டு இருந்தது. அதை எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு திட்டம் கிடையாது, பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது ஒருவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரா அல்லது எதிரியை சார்ந்தவரா என்று. தமிழிலே அப்படி அல்ல என்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்தில் நெய்தர் என்று வருகிறது. உன்னையும் சார்ந்தவன் அல்ல, அவனையும் சார்ந்தவன் அல்ல என்கிற ஒரு பொருளிலே வருகிறேன். ஆனால் அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் கர்த்தரின் சேனை அதிபதியாய் வந்தேன். ஓரளவு சொல்லலாம், அதை கர்த்தர் என்றே நாம் மனதிலே எண்ணிக்கொள்ளலாம். ஆகவே உடனே யோசுவா அந்த மனிதனுடைய பாதத்திலே விழுந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே அடியனுக்கு என்னையா சொல்லுகிறேன். உடனே கர்த்தர் சொன்னார், உன் கால்களில் போட்டிருக்கிற பாதரட்சையை கழற்று, இது பரிசுத்தமான பூமி என்றார். அப்படியே செய்தார். இதுதான் திருமறை பகுதி. இதிலிருந்து நான் நான்கு குறிப்புகளை சொல்கிறேன். யோசுவாவின் வாழ்க்கையின் நான்கு கண்டு அறிதலை சொல்கிறேன். முதல் காரியம் என்ன? யோசுவா கண்டுபிடித்த முதல் டிஸ்கவரி என்ன? அவன் தனிமையாக அல்ல, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். He was not alone. ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அங்கே மோசே இல்லை. இதை எப்படி பிடிக்க வேண்டுமோ என்று எண்ணும் போதுதான் பட்டயத்தை உருவின ஒரு மனிதர் கர்த்தரின் சேனை அதிபதியாய் வந்தார் என்று யோசுவா புரிந்து கொண்ட போது அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது. தான் தனிமையாய் அல்ல, ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரிகளே, அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தனிமையாய் இருக்கிற எண்ணம் வருகிறது. பெற்றோரை இழக்கிறோம், பிள்ளைகளை இழக்கிறோம், உறவின் மக்களை இழக்கிறோம். ஒருவேளை தூர இடத்திலிருந்து இங்கே வந்து குடியிருக்கிறோம். சில சமயத்திலே பல நண்பர்கள் இருந்தாலும் தனிமை என்கிற உணர்வு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிற முதல் செய்தி என்ன? உண்மையாகவே நீங்களும் நானும் தனியாக அல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யோசுவாவோடு ஆண்டவர் இருந்தார். உபாகமம் 31:7 சொல்கிறது, கர்த்தர் யோசுவாவோடு இருந்ததாக கர்த்தரே சொல்கிறார். யோசுவா 1:5 வாசிக்கிறோம், ஆண்டவர் யோசுவாவோடு இருந்தார். யோசுவா 1:17 வாசித்தால் ஜனங்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். மத்தை 1:1 பாருங்கள், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதே மத்தையினுடைய 28:16 வாசித்து பாருங்கள், சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் 13:5 பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஏசாயா 41:6 அந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசித்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தண்ணீரை கடக்கும் பொழுதும் அக்னியை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். பவுலுக்கு தன் வாழ்க்கையிலே சங்கடங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட வண்ணமாய் எரிகோவை போல ஏராள பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் தனிமையாக அல்ல, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். இதைத்தான் யோசுவா கண்டுபிடித்தான். என்ன கண்டுபிடித்தான் என்றால், He was not alone. ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். இரண்டாவது யோசுவா கண்டுபிடித்த இன்னொரு டிஸ்கவரி என்ன? அது என்னவென்றால் மிக முக்கியமானது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்டர் போல நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மோசே இல்லை, மோசேக்கு பிற்பாடு இவன் ஃபர்ஸ்ட் கமாண்டர். அவன் பட்டயத்தை உருவர மனிதரை கண்டவுடனே நீர் யார் என்று கேட்டான். பட்டயத்தை உருவன சொன்னார், நான் கர்த்தரின் சேனை அதிபதி என்று சொன்னவுடனே யோசுவா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, அடியேனுக்கு நீர் என்னையா சொல்லுகிறேன். அவன் யோசுவா கண்டுபிடித்த இரண்டாவது டிஸ்கவரி என்ன தெரியுமா? He was the second commander, not the first commander. இல்லையா? இன்னைக்கு அநேக குடும்பங்கள், அநேக சபைகள், அநேக ஊழியங்கள், அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள், அநேக நிறுவனங்கள் எல்லாம் கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் எண்ணுகிறார்கள், We are the first commander. உங்களுக்கும் எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். அவரை புரியும் போதுதான் தாழ்மை வரும். இவன் நினைத்தான் தான் ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று. ஆண்டவர் பட்டயத்தை உருவுகிற போல் இருந்தவுடனே கீழே விழுந்து கேட்கிறான், ஆண்டவரே, அடியேனுக்கு என்னையா சொல்கிறேன். ஆகவே யோசுவா கண்டுபிடித்த இரண்டாவது டிஸ்கவரி என்ன தெரியுமா? He was the second commander, not a first commander. இல்லையா? அநேக வேளைகளில் நானும் நீங்களும் இதே தவறு செய்திருக்கிறோம். என்னால் குடும்பத்தை நடத்த முடியும், என்னாலே உறவுகளை நடத்த முடியும், என்னாலே ஊழியத்தை நடத்த முடியும், என்னாலே அமைப்புகளை நடத்த முடியும் என்று அநேகர் தன்னை ஃபர்ஸ்ட் கமாண்டர் போல எண்ணுகிறார்கள். வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்திருக்கிறார். அது நானாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக நான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று எண்ணினால் நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரெண்டு வகை இருக்கிறார்கள். ஒன்று இருக்கிறார்கள் அணைப்பார்கள் அடிப்பார்கள், ஹக் அண்ட் ஸ்லாப் என்று சொல்லலாம். ஆனால் சிலர் சொல்வார்கள் அடிப்பார்கள் பிறகு அணைப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நாமெல்லாம் செகண்ட் கமாண்டர் என்பதை புரிய வேண்டும். இதே யோசுவா ரெண்டு இடத்திலே தான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் போல பிஹேவ் பண்ணினார். அது என்ன இடம் எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புத்தகத்தை எடுங்கள், 7ஆம் அதிகாரத்தை நான் வேகமாய் சொல்கிறேன். ஆயி பட்டணத்தை பிடிக்க வேண்டும், வேவார்க்க மனிதர்களை யோசுவா அனுப்புகிறார். வேவார்த்த மனிதர்கள் சொல்கிறார்கள் அந்த பட்டணத்தை பிடிக்க 2000 to 3000 பேர் போதும் என்றார்கள். இந்த மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு 3000 பேரை அனுப்பினார். ஆனால் யுத்தத்திலே 36 பேர் இஸ்ரவேலர்கள் அவர்கள் செத்து போனார்கள், வெட்டப்பட்டார்கள். யோசுவா தேவசமத்தில் விழுந்து கதறுகிறார். அப்போதான் கர்த்தர் சொன்னார், விழுந்து கிடக்கிறது என்ன, எழுந்திரு, உன் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று கண்டுபிடிக்க சொல்லி பாவத்தையும் பாவம் செய்த மனிதனையும் அகற்ற சொல்கிறார். இந்த இடத்திலே அவன் மனித ஆலோசனையை கேட்டானே தவிர கர்த்தருடைய ஆலோசனையை அவன் கேட்கவே இல்லை. அந்த இடத்திலே ஆயப்பட்டத்தை பிடிக்கும் பொழுது யோசுவா செய்தது என்ன தெரியுமா, தான் ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று எண்ணிக்கொண்டானே தவிர தான் செகண்ட் கமாண்டர் என்று எண்ணவில்லை. தனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. இன்னொரு இடம் இருக்கிறது, யோசுவா 9ஆம் அதிகாரத்தை எடுங்கள். கிபியோன் பட்டணத்தார் இருக்கிறார்கள். கிபியோன் குடிகளுக்கு ஒரு பயம் வந்து விட்டது, இஸ்ரவேலர் தன்னை கொண்டு விடுவார்கள். கிழிந்த வஸ்திரம், கிழிந்த செருப்புகள், கிழிந்த ரச துருத்திகள், அதாவது பூசணம் பிடித்தால கெட்டு போன ஆகாரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு யோசுவாடத்தில் வருகிறார்கள். நாங்கள் தூர இடத்திலிருந்து வந்தோம், புறப்படும் போது எங்கள் வஸ்திரம் புதிதாக இருந்தது, நாங்கள் புறப்படும் போது எங்கள் செருப்பு நன்றாக இருந்தது, புறப்படும் போது எங்கள் துருத்திகள் மிக சுத்தமாக இருந்தது, புறப்படும் போது எங்கள் ஆகாரம் மிக மிக உஷ்ணமாக இருந்தது, ஆனால் நீண்ட காலமாய் ஆனதினாலே அது கெட்டு போனது என்று சொன்னார்கள். யோசுவா 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 14 அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், இந்த இடத்திலே அவன் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கவில்லை. He behaved as a first commander. இல்லையா, அநேக வேளைகளிலே நானும் நீங்களும் நம் வாழ்க்கையிலே சந்திக்கிற அநேக பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய எண்ணத்திலே நாம் எல்லாம் செகண்ட் கமாண்டர் என்று எண்ணவில்லை, ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று எண்ணி விடுகிறோம். ஆண்டவர் நம்மை நீள கயிறை அனுமதித்து நம்மை திருத்துகிறார் இல்லையா. ஆகவேதான் இவன் கண்டுபிடித்த இரண்டாவது டிஸ்கவரி என்ன, முதல் டிஸ்கவரி ஹி வாஸ் நாட் அலோன், இரண்டாவது டிஸ்கவரி என்ன தெரியுமா, ஹி வாஸ் த செகண்ட் கமாண்டர் நாட் எ ஃபர்ஸ்ட் கமாண்டர். மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்கிறேன், யோசுவா 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்திலே அங்கே 15 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் என்ன இடம், பரிசுத்தமான பூமி. உடனே அவன் கழற்றி போட்டான். நான் கடந்த 3 மாதங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நான் போயிருந்தேன். அங்குள்ள குளிரிலே ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னுடைய பாதரட்சையை போட்டுக்கொண்டு என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, அவ்வளவு குளிர் இருந்தது. ஆனால் எங்களுடைய திருநெல்வேலியிலே பாதரட்சையை போட்டுக்கொண்டு பிரசங்கம் பண்ணினால் அதே பாதரட்சையினாலே எங்களுக்கு தர்ம அடி விழும் இல்லையா. ஆனால் இங்கே உள்ள சூழ்நிலை வேறு, அங்குள்ள சூழ்நிலை வேறு. ஆண்டவர் சொல்கிறார், யோசுவாவே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களின் பாதரட்சை அவிழ்த்து விடு. அதனுடைய பொருள் என்ன, யோசுவானுடைய 3வது டிஸ்கவரி, எரிகோ பரிசுத்தமான பூமி அல்ல. இந்த இடத்திலே யோசுவா நிற்கிறான் என்றால் அது பலிபீடம் அல்ல, ஆசரிப்பு கூடாரம் அல்ல, சாலமோன் கட்டின தேவாலயம் இல்ல, அது என்ன இடம் தெரியுமா, அது எரிகோ பூமி. வேதம் சொல்கிறது எரிகோ சபிக்கப்பட்ட பூமி, எரிகோ மக்கள் சபிக்கப்பட்ட இடம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இட பரிசுத்த பூமி, காலனுடைய பாதரிச்சு கலற்று என்றால் அதனுடைய டிஸ்கவரி என்ன தெரியுமா? யோசுவா எங்கே இருக்கிறானோ அங்கே கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருக்கிடமேலெல்லாம் என்னதான் பரிசுத்தம். இன்னைக்கு அநேகருக்கு சபைதான் பரிசுத்தம், சபைக்கு வெளியே போனால் இரட்டை மனிதர்களாய் மாறி விடுகிறார்கள். சிலரை பார்த்தால், சண்டையிலே பார்த்தால் ஏஞ்சல்கள் போல் இருப்பார்கள். மற்ற நாளில் எப்படி இருப்பார்கள் என்று என் வாயால் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் திருமறையை பாருங்கள், நாம் எங்கே இருந்தாலும், அது ஹோட்டலாயிருக்கட்டும் மோட்டலாயிருக்கட்டும், அது ஒருவேளை நான் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் பயணம் செய்கிற இடமா இருக்கட்டும், உண்மையாகவே நானும் நீங்களும் தேவ பிள்ளையாயிருந்தால் தெய்வமாகி இயேசு நம்மோடு இருப்பார். அவர் இருக்கிற இடம் என்ன இடம்? பரிசுத்தமான பூமி. இதுதான் அவன் கண்டுபிடித்த மூன்றாவது டிஸ்கவரி, இல்லையா? சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆலயத்தில் பரிசுத்தமாயிருப்பார்கள், வேலை செய்கிற இடத்திலே அவருடைய கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்தால் அசுத்தங்களாக, இரட்டை அர்த்தங்கள் உள்ளதாக மாறிவிடுகிறது, இல்லையா? ஒரு பெரிய ரிட்ரீட் நடந்தது. அந்த ரிட்ரீட்டிலே கலந்து கொண்டவர்கள் எல்லாம் ஒரு பெரிய 3-star ஹோட்டலிலே அவர்களை தங்க வைத்தார்கள். ரிட்ரீட்டிலே எல்லாரும் ஜெபித்தார்கள், ஆரவாரம் பண்ணினார்கள், ஆண்டவரை தொழுது கொண்டார்கள், பரவசமாய் இருந்தார்கள், பரவச மொழி பேசினார்கள். ஆனால் அந்த 3-star ஹோட்டலில் தங்கும் பொழுது அந்த ஹோட்டல் நிர்வாகத்தை கண்டுபிடித்தார்கள், அந்த சபை குழுவின் மக்கள் அந்த அறைகளிலே பார்த்த அந்த அசுத்தமான படங்களை அவர்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரிட்ரீட் பரிசுத்தம், பர்சனல் அறை பரிசுத்தம் அல்ல, அப்படி எண்ணினார். ஆனால் வேதம் சொல்கிறது, எங்கே நாம் இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்க இடமெல்லாம் என்ன இடம்? இது மூன்றாவது டிஸ்கவரி. இனி 4th குறிப்பை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். என்னுடைய செய்திகள் மிக சுருக்கமாயிருக்கும். சிலர் சொல்வார்கள், ஐயா நீளமாய் பேசவில்லை என்று. எனக்கு நீளமாய் பேசுகிற வரம் இல்லை, ஆகவே சுருக்கமாய் பேசுகிற வரம் இருக்கிறது. ஆகவே 4th குறிப்பு என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடித்த 4th குறிப்பு இதுதான். அந்த டிஸ்கவரி என்ன? He had already won the battle. என்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக பட்டயத்தை உருவுகிறவராக காண்பிக்கப்படுகிறாரோ, அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறதோ, அல்ல அவருடைய தொடுதல் வெளிப்படுகிறதோ, புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஜெயம் வந்துவிட்டது. ஜெயம் வரவில்லை. தன்னோடு பட்டயத்தை உருவுகிற நின்ற உடனே யோசுவா புரிந்து கொண்டான், He already won the battle என்று அவன் புரிந்து கொண்டான். 6th பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், அந்த எரிகோவை 6 இப்படி சுத்த வேண்டும், 7th 7 சுத்த வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்றார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், அந்த எரிகோ பட்டத்தில் இருக்கிற மக்கள் உள்ளே இருந்து பார்ப்பார்கள், இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் சத்தம் போடாமல் ஒரு முறை சுற்றி போய் படுத்துக் கொண்டார்கள். அதை பார்க்கும்போது பைத்தியமான மக்கள் என்று எண்ணுவார்கள், இல்லையா? இது உலகத்திலே அவர்கள் ஆயுதத்தை எடுக்கவில்லை, இப்படி சுற்றுகிறாள் என்று. 7th கர்த்தர் சொன்னபடி இவர்கள் துதித்தார்கள், எரிகோ கோட்டை விழுந்தது. இந்த எரிகோ கோட்டை விழுந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே ஜெயத்தை தந்துவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலவாசத்திலே இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளும் போதே புரிந்து கொள்ள வேண்டும், என் பிரச்சனைகள், என் பாவ வாழ்க்கையின் பிரச்சனைகள், என் சாபத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தீர்வை விலைக்கரையும் கொடுத்து விட்டார். நாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சம்பாதித்த அந்த காரியத்தை நாம் உரிமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே யோசுவா கண்டுபிடித்த 4th டிஸ்கவரி என தெரியுமா? ஆண்டவர் ஏற்கனவே ஜெயத்தை தந்துவிட்டார். நான் எங்கள் திருநெல்வேலியிலே நான் சில சமயம் பயணம் செய்யும்போது பார்ப்பேன், சில 2-சக்கர வாகனம், அதாவது மோட்டர் பைக்கில் ஓடுவார்கள். மோட்டர் பைக்கில் உட்கார்ந்து அதை பிடித்தாலே அது தானாக ஓடும், இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டியது எங்கே திருப்ப வேண்டும் என்று பார்க்க வேண்டும். சிலர் தாங்களே ஓட்டுகிறது போல அதை ஓட்டி கொண்டிருப்பார்கள். இதே போலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாங்களே தங்களை பரிசுத்தப்படுத்துவது போலையும், தாங்களே தங்களை மீட்புக்குள்ளே கொண்டு வருவது போலையும், தாங்களே தங்கள் திருச்சபையை நடத்துவது போல எண்ணுகிறார்கள். நானும் நீங்கள் ஒன்றும் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார், என்னால் அன்றி ஒன்றா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அன்றி, அப்படி என்னால் என்பது கிறிஸ்துவை சொல்கிறது. கிறிஸ்துவை இல்லாமல் என்னாலே உங்களாலே ஒன்று செய்ய முடியாது. இதைத்தான் யோசுவா புரிந்து கொண்டார். அருமையான உள்ளே இந்த நான்கு டிஸ்கவரிகளோடு இந்த செய்தியை முடிக்கிறேன். முதல் டிஸ்கவரி என்ன? அவன் தனிமையாய் அல்ல, கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவது டிஸ்கவரி என்ன? அவன் ஃபர்ஸ்ட் கமாண்டர் அல்ல, எத்தனாவது கமாண்டர்? செகண்ட் கமாண்டர். மூன்றாவது என்ன தெரியுமா? அவன் எங்கே இருக்கிறான் என்றால், ஹி வாஸ் ஆன் தி ஹோலி கிரவுண்ட். சாதாரண இடம் அல்ல, பரிசுத்தமான இடம். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிற இடம் பரிசுத்தம், அவனோடு ஆண்டவர் இருந்தார். ஆகவே ஆண்டவர் இருப்பதினாலே அவன் இருக்கிற இடம் எல்லாம் பரிசுத்தம். உங்களோடு ஆண்டவர் இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்தமாய் இருக்க வாய்ப்பு கிடையாது. நான்காவது என்ன தெரியுமா? He had already won the battle. இந்த செய்தியோடு நான் முடிக்கப் போகிறேன். இந்த நான்கு காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம். யாவரும் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். அமைதியாய் ஜெபிப்போம், அமைதியாக ஆண்டவரோடு பேசுவோம். எழுந்திருக்க முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், மற்ற எல்லாரும் எழுந்திருப்போம். கண்களை மூடிக்கொள்வோம், ஆண்டவரோடு பேசுவோம். யோசுவா இந்த நான்கு காரியங்களை திருமறையிலே அறிந்தார், அல்லது தன்னுடைய அனுபவ வாழ்க்கையிலே அறிந்தார். ஆண்டவரே, நான் தனியாக அல்ல, என்னோடு இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் அல்ல, செகண்ட் கமாண்டர். ஆண்டவரே, நான் நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டீர், நீர் ஏற்கனவே ஜெயம் தந்து விட்டீர் என்கிற நம்பிக்கை வேண்டும். கர்த்தாவே, இத்தனை ஆண்டுகள் நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ்ந்திருக்கலாம், இந்த யோசுவாவின் டிஸ்கவரி என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை தரட்டும் ஐயா. ஜெபிப்போமா? நான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் போல எண்ணி என் வாழ்க்கையில எத்தனையோ சிக்கல்களை வருவித்தேன், விழுந்து உம்முடைய பாதப்படியிலே விழுகிறேன். ஆண்டவரே, அடியனுக்கு என்னையா சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? ஆண்டவர் சார்பாக ஒரே ஒரு கேள்வி ஐயா, அந்த செய்தி என புரோஜனமாய் இருந்தது. இந்த நான்கு டிஸ்கவரிகள் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். நான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் அல்ல, செகண்ட் கமாண்டர் என்று சொல்லி அறிந்து ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து பயன்படுத்தட்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வலது கரத்தை உயர்த்தலாம். யாரையும் நான் முன்னாலே வர சொல்லப் போவதில்லை. இருக்கிற இடத்திலே உங்கள் வலது கரத்தை மாத்திரம் உங்கள் தீர்மானத்துக்கு அடையாளமாய் உயர்த்தி காண்பிக்கலாம். உங்களுக்கு ஆவியானவர் பேசினால் தைரியமாய் உயர்த்தி காண்பிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தைரியமாய் வெட்கப்பட வேண்டாம். யார் உயர்த்தினீர்கள் நான் பார்க்க போகிறது கிடையாது. எத்தனை பேர் உயர்த்தினீர்கள் நான் எண்ண போகிறது கிடையாது. ஆண்டவர் உங்களோடு பேசினால், ஆண்டவரே, நான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் அல்ல, செகண்ட் கமாண்டர். நீர் சொல்வதை நான் செய்கிறேன் என்று என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து அதற்கு அடையாளமாய் வலது கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். நான் உங்களுக்காக ஆண்டவரின் ஊழியன் என்கிற முறையிலே பிரார்த்தித்து போதகரையா கையிலே கொடுக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னோடு எங்களோடு பேசும் ஐயா, எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய தீர்மானத்தை செய்ய பலந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். யார் யார் தங்கள் வாழ்க்கையில புது தீர்மானம் செய்தார்களோ அவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய இந்த திருச்சபை இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு இந்த திருச்சபை வளர பலந்தார். எங்கள் போதரையாவை அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்கள் ஆண்டவரே அவர்கள் மூலமாய் இந்த திருச்சபை வளர உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் திருச்சபைக்கு சொந்தமான ஒரு ஆலயத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. அதிலே ஆராதிக்க எங்களுக்கு பலனை தாரும். உம்முடைய ஊழியக்காரனாகிய நானும் என் மரண மூச்சு அடங்குபறியும் இந்த சபையிலே வந்து போகக்கூடிய அந்த கிருபையை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.